அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைட் டிவைன் நூலின் இரண்டாம் பகுதியில் உள்ள 23 அத்தியாயம், மேன் அண்ட் த எவல்யூஷன். இதை தமிழில் மனிதனும் பரிணாமமும் என்று கூறலாம். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தை முதலில் கூறிவிடுகிறேன். பரிணாமம் என்பதன் உண்மையான பொருள், ஜடத்தில் உள்ள ஜீவியம் பரிணாமம் அடைவது. கடந்த காலத்தில் பரிணாம சக்தி உருவங்களில் பெரிய மாறுதல்களையும் ஜீவியத்தில் சில முக்கிய மாறுதல்களையும் உருவாக்கி வந்திருக்கிறது. மனித நிலையில் ஜீவியம் பரிணாமம் பெறுவதே முக்கியமானது. மனித உருவம் மாறுவது இரண்டாம் பட்சமானதுதான். கடந்த கால மிருகத்திற்கும் எதிர்கால சத்திய ஜீவனுக்கும் இடைப்பட்ட நிலையில் மனிதன் இன்று இருக்கிறான். ஆன்மீக பரிணாமம் என்றால் ஜடத்தில் உள்ள ஆன்மா அல்லது ஜீவியம் பரிணாமத்தின் மூலம் வெளிப்பட்டு உயர்ந்த நிலையை அடைவது என ஒரு வகையில் கூறலாம். ஜடத்தில் உள்ள ஆன்மா, ஜடத்தில் உள்ள ஜீவியம் நாம் அறியாத வண்ணம் மறைவாக உள்ளது. அது மெல்ல மெல்ல எளிய ரூபங்களில் காலப்போக்கில் வெளிப்படுகிறது, வெளிப்பட்டு உயர்கிறது. ஜடத்தில் உள்ள இருள் மேல் நோக்கி உயரும் மனிதனின் ஜீவியத்தை கீழ் நோக்கி இழுத்து முன்னேற்றத்தை, அவனது உயர்வை தடுக்க முயல்கிறது. ஜீவியம் படிப்படியாகத்தான் பக்குவப்படுகிறது, வெளிப்படுகிறது என்பதை பக்தர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமே கூட உணரலாம். அன்னையிடம் வந்தவுடனே நம் அகநிலை உட்பட அனைத்தும் மாறினவா என்பது பற்றி யோசித்தால் இல்லை என்பது புரியும். அன்னையிடம் வந்ததும் நம்முள் உள்ள ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்றால் ஈர்க்கப்பட தொடங்கியது. அதே சமயம் நம் பிரச்சனைகள் பல ஒவ்வொன்றாக தீரத் தொடங்கின. அங்கும் இங்குமாக சில வாய்ப்புகளும் நம்மை தேடி வரத் தொடங்கின. மெல்ல மெல்ல உயரத் தொடங்கினோம். உடனே நம் பழைய பாணி நடவடிக்கைகள் குறுக்கே வரவும் உயர்வு தடைப்பட்டது. பழையவற்றை பெரும் அகப்போராட்டத்திற்கு பின் அகற்றியதும் மீண்டும் வாழ்வும் அகநிலையும் சற்று முன்னேறின. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீவிரமான முழுமையான மாற்றம் ஒரு கணத்தில் பெரும்பாலும் நிகழ்வதே இல்லை. நம்மில் ஜீவியம் வெளிப்படும் வகை இதுவே. பரிணாமமும் மாற்றமும் கனப்பொழுதில் நிகழாது. மனிதன் எதுவும் செய்யாமல் இருந்தால் 30,000 ஆண்டுகளில் ஸ்ரீ அரபிந்தோ கூறும் பரிணாமம் முழுமையாக நிகழலாம். ஆர்வமுள்ள மனிதனும் அவனை போன்ற ஒரு சிலரும் கூட்டாக ஒத்துழைப்பு தந்தால் அம்மாற்றம் 300 ஆண்டுகளிலோ 30 ஆண்டுகளிலோ நிகழ முடியும் என்று ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். எனவே உடனடியாக நம் வாழ்வில் மாற்றம் நிகழவில்லை என்று ஏங்கி வருந்துவதற்கு பதிலாக மாற்றம் நிகழ்வதற்கான ஒத்துழைப்பை நம்மால் இயன்ற அளவிற்கு தருவதே நாம் செய்யக்கூடியது. நன்றாக மலர்ந்த பல இதழ்கள் கொண்ட மலரை பார்க்கும்போது மனம் எழுச்சியும் இனிமையும் கொள்கிறது. அதே மலர் மொட்டாக இருக்கும் போதும் பார்த்திருக்கிறோம். அது ஒவ்வொரு இதழாக அவிழ்ந்து முற்றாக மலர்வதை நாம் கவனிப்பதில்லை அல்லது கவனிக்க முடிவதில்லை. ஆனால் மொட்டு இயற்கையின் உந்துதலால் மலராக மாறுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நம் ஜீவியமும் இன்று மொட்டாக உள்ளது. அது மெல்ல மெல்ல மொட்டவிழ்ந்து இதழ் விரித்து இறை சக்தியால் பரிணாமத்தால் நிச்சயம் வளரும். ஆனால் அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நாம் அறியாமல் மொட்டவிழ்ந்து மலர் விரிவது போல நிகழ்கிறது. கவனமாக இருந்தால் இதை உணரலாம். பல வருடங்களுக்கு முன்பு என் நண்பர் ஒருவருக்கு திருமணம் ஆயிற்று. சில நாட்களிலேயே தம்பதியருக்கிடையே பிரச்சனை தோன்ற ஆரம்பித்து விட்டது. தவறு செய்து விட்டேனோ, ஒருவேளை காதலித்து கல்யாணம் செய்திருந்தால் வாழ்க்கை சுமூகமாக இருந்திருக்குமோ என்று என்னிடம் சந்தேகம் கேட்டார். காதல் கல்யாணம் என்றால் பிரச்சனைகள் இன்னமும் தீவிரத்துடனும் ஆழத்துடனும் உருவாகி இருக்கும். எப்படி திருமணம் நடந்தது, என்பதை பொறுத்து சிக்கல் உண்டாவதில்லை. திருமணத்திற்கு பின் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே குடும்ப வாழ்க்கை அமைகிறது என்று நம்புகிறேன் என்றேன். நான் என்ன செய்வது என்று கேட்டார். எனக்கு அப்போது திருமணம் ஆகவில்லை. உங்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு அனுபவமோ வயதோ என்னிடம் இல்லை. ஜெயகாந்தன் என்ற எழுத்தாளர் எழுதிய புது செருப்பு கடிக்கும் என்ற கதை என் நினைவிற்கு வருகிறது. அதை வாசித்து பாருங்கள் என்றேன். கதையை அப்புறமாக வாசித்துக் கொள்கிறேன், இப்போது கதை சுருக்கத்தை சொல்லுங்கள் என்றார். ஒரு வாலிபனுக்கு திருமணம் நடக்கிறது. மனைவியோடு தினமும் சண்டை சச்சரவு. ஆணின் தரப்பிலும் வலுவான காரணங்கள் உள்ளன, பெண்ணின் தரப்பிலும் வலுவான காரணங்கள் உள்ளன. யார் சரியானவர் என்பதை நிரூபிப்பதில் இருவருக்கும் கடுமையான போட்டி. மனைவியை பிரிந்து விட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்ற முட்டாள்தனமான முடிவிற்கு கணவன் வருகிறார். தன் பிரியத்திற்குரிய பழைய தோழியை சந்திக்கிறார். அப்போது தோழி சொல்கிறார், புதிதாக செருப்பு வாங்கினால் கூட அது நமக்கு ஏற்றபடி மாற கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதை அணியும் போது அது கடித்து நம் காலில் சில சமயம் புண்கள் உண்டாகத்தான் செய்கின்றன. அதனால் அந்த செருப்பை நாம் வீசி எரிந்து விடுவதில்லை. அதை தொடர்ந்து பக்குவமாக பயன்படுத்துவதன் மூலம் நம்மோடு அதற்கு நல்ல உறவு உருவாகிறது. புது செருப்பு கடிக்கிறது என்பதற்காக எவரும் விலை கொடுத்து பழைய செருப்பை வாங்குவதில்லை. புதிய நிலையை ஏற்றுக்கொண்டால் புதிய பிரச்சனைகள் உருவாகும். அதை மனமுதிர்ச்சியுடன் எதிர்கொள்பவனே குடும்ப வாழ்வில் நிறைவடைய முடியும். பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டால் நிம்மதி நிலைக்காமல் போய்விடும் என்கிறாள் தோழி. கணவன் மனம் மாறுகிறான். மனைவியின் கோணத்தில் எதையும் பார்க்க முடிவெடுக்கிறான். அவனை அமைதி சூழ்கிறது. இதுதான் கதை சுருக்கம். அதன் பின் அந்த நண்பரை 20 வருடங்கள் கழித்து சந்தித்தேன். அவரே அக்கதையையும் தன் பிரச்சனையையும் நினைவு கூர்ந்தார். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இப்போது எல்லா பகுதிகளிலும் என் மனைவிதான் நிறைந்திருக்கிறார். அவர் ஓரிரு நாட்கள் தன் அம்மா வீட்டிற்கு போனால் கூட எனக்கு வாழ்க்கையே செயலற்றுப்பட்டதாக ஸ்தம்பித்து போய்விட்டது போல தோன்றுகிறது. என் மனைவி இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று தோன்றவில்லை. இந்த நிம்மதியை, சுமூகத்தை, அமைதியை, இனிமையை பெற பல வருடங்கள் ஆயின. இல்லற இன்பம் ஒரு நாளில் மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவாவதில்லை. மனமுதிர்ச்சியும் பக்குவமான சொற்களும் நிதானமான செயல்களும் தான் மெல்ல மெல்ல அந்த இன்பத்தை உருவாக்குகின்றன என்றார். உலகில் எல்லோரும் அறிந்த, பெரும்பாலானோர் எதிர்கொள்ளும் குடும்ப வாழ்வில் இன்பம் பெறவே இத்தனை காலமும் உழைப்பும் பொறுமையும் தேவைப்படுகிறது. அப்படி இருக்க மனித ஜீவியம் சத்திய ஜீவியமாக மாறி பூலோக சொர்க்கமாக பிறக்க, பூலோக சொர்க்கம் பிறக்க எத்தனை பொறுமையும் எத்தனை காலமும் தேவைப்படும் என்பதை உங்கள் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறேன். பரிணாமத்தின் அடுத்த படைப்பு முழுமையான தன்னுணர்வு கொண்ட சத்திய ஜீவனாகும். இந்த பரிணாமம் 2 பகுதிகள் கொண்டது. 1, புற உருவத்தை மேம்படுத்துவது. மற்றொன்று, அகத்தில் உள்ள ஆன்மாவை உயர்த்துவது. 2 பக்தர்கள், இருவரும் நண்பர்கள், இருவருமே கார் வைத்திருக்கின்றனர். இருவருக்கும் காரின் மீது மிகுந்த பிரியம். முதல் பக்தர் காரை முரட்டுத்தனமாக ஓட்டுபவர். உரசுவது, இடிப்பது, மோதுவது, கீறல் கொள்வது, நெடித்து விடுவது என்பனவெல்லாம் அவருக்குரிய அன்றாட நிகழ்ச்சிகள். அவை பற்றியெல்லாம் அதிகமாக அலட்டிக் கொள்ள மாட்டார். ஆனால் செலவை பற்றி கவலைப்படாமல் உடனுக்குடன் காரை பழுது பார்த்து விடுவார். சமீபத்தில் சென்னை வெள்ளத்தில் தாம்பரம் அருகே அவரது கார் நீரால் சூழப்பட்டு விட்டது. கார் இன்ஜினை உடனே அணைத்து விட்டார். அருகே இருந்த சிலரை உதவிக்கு அழைத்தார். அவர்கள் தள்ளியதில் நீரை விட்டு கார் வெளியே வந்தது. இன்சூரன்ஸை பற்றி கவலைப்படாமல் கார் இன்ஜினை இயக்க கார் ஓட தொடங்கிவிட்டது. காரை ஓட்டிச் சென்று சர்வீஸ் நிலையத்தில் விட்டார். எந்த சேதமும் இல்லை, காரை கழுவினால் போதும், நாளை வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு கூறினார். சந்தோஷமாக வீடு திரும்பிய முதல் பக்தருக்கு பெரிய அதிர்ச்சி. அவரது வீடு முதல் மாடியில் இருந்தது. கீழ்த்தளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருந்தது. கீழே நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து கார்களும் நீரில் மூழ்கி இருந்தன. நல்லவேளை கடவுள்தான் என்னை காப்பாற்றினார் என்று மகிழ்ந்தார் முதல் பக்தர். இரண்டாவது பக்தர் கீழ்த்தளத்தில் இருந்தார். அவரது கார் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருந்தது. 4 நாட்கள் நீரில் மூழ்கியே இருந்தது. இவர் காரை மிகவும் கவனமாக பாதுகாப்பாக கார் வாங்கி 2 வருடங்கள் ஆன பின்னும் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் பாதுகாத்து வந்திருந்தார். ஒரே ஒரு முறை கூட இன்சூரன்ஸ் கேட்டதில்லை. ஏனென்றால் அதற்கான அவசியம் ஏற்பட்டதே இல்லை. 2 வருடங்கள் கழிந்த பின்னும் காரை பார்ப்பவர்கள் புதிய காரா என்று கேட்கும் அளவிற்கு அவரது கார் பராமரிப்பு இருந்தது. காரை தன் சொந்த குடும்ப உறுப்பினர் போல நடத்தி வந்திருந்தார். நீ இத்தனை கவனமாக காரை ஓட்டி பாதுகாத்து பராமரித்து என்ன பயன் கிடைத்துவிட்டது? அது நீரில் மூழ்கி கிடைக்கிறதே. தாறுமாறாக ஓட்டுபவரின் கார் தப்பி பிழைத்து பத்திரமாக இருக்கிறதே என்று பிறர் இரண்டாவது பக்தரை குறை கூறினர். அவரோ, எது நடந்தாலும் அது என் முன்னேற்றத்திற்காகத்தான் நடக்கிறது. கார் என் குடும்ப உறுப்பினர். வெள்ளம் வடிந்ததும் எத்தனை செலவானாலும் காரை பழைய நிலைக்கு கொண்டு வருவேன். முன்பை விட இன்னும் அதிகமான கவனத்தை காருக்கு தருவேன் என்று முடிவு செய்தார். வெள்ளம் வடிந்ததும் காரை சர்வீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார். கவனமாக பரிசோதித்த பின் காரை சீர் செய்ய 500,000 செலவாகும், மொத்தமாக கெட்டுப்போயிருக்கிறது, இன்சூரன்ஸ் ஓரளவிற்கு தான் ஈடு செய்யும் என்றனர். பரவாயில்லை என்றார் இரண்டாம் பக்தர். அப்போது அங்கே வந்த கார் கம்பெனியின் உயரதிகாரி காரின் மதிப்பில் 75% மேலே செலவாகும் என்றால் காரை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு காரின் இன்சூரன்ஸ் மதிப்பு எவ்வளவோ அதை தந்து விடுவோம். இது டிசம்பர் இறுதி என்பதால் புதிய காருக்கு 60,000 தள்ளுபடி உள்ளது. வெள்ளத்தை மனதில் கொண்டு மேலும் 30,000 தள்ளுபடி தருகிறோம் என்றார். விற்பனை அதிகாரியோ, எங்கள் கம்பெனிக்கு பல வாடிக்கையாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்கள் கணக்கில் 20,000 வரவு ஏற்கனவே உள்ளது. எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து பார்த்தால் இந்த பழைய காருக்கு பதில் இதே போன்ற ஆனால் புதிய காரை உங்களுக்கு தர முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறி இரண்டாம் பக்தருக்கு புதிய காரை தந்தனர். இரண்டாவது பக்தரை கேலி செய்தவர்கள் பேச்சற்று போய்விட்டார்கள். முதல் பக்தர் புறத்தோற்றத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்தார். அதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார். காரோடு அவர் எந்த அகத்தொடர்பும் கொள்ளவில்லை. ஆனால் அதற்கும் ஒரு நல்ல பயன் கிடைத்தது. இரண்டாவது பக்தர் காரின் புறத்தோடும் அகத்தோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டார். அதை ஜீவனுள்ள தன் குடும்ப உறுப்பினர் போல நடத்தினார். அதற்கேற்ற அதிகபட்ச பலன் அவருக்கு கிடைத்தது. நாட்டிகரான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிய சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா என்ற பழைய திரைப்பட பாடல் ஒன்றில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்ற வரி வளரும். ஆத்திகர்களின் கருத்தும் அதுவே. வளர்ச்சி என்பது 2 பகுதிகள் கொண்டது. புற வளர்ச்சி 1, அக வளர்ச்சி 1. என் மகன் ஐன்ஸ்டீன் போல அறிவு வளர்ந்தவன், ஆனால் உடல் வளர்ச்சி இல்லாமல் சிறுவனை போல இருக்கிறான், அதில் ஒன்றும் தவறில்லை என்று எந்த தாயும் சொல்ல மாட்டாள். என் மகன் பீமசேனனை போல உடல் வளர்ந்தவன், அவனுக்கு அறிவு மட்டும்தான் வளரவில்லை, அதில் என்ன வந்துவிட்டது என்று எந்த தாயும் சொல்லவில்லை. ஐன்ஸ்டீனை போல அறிவும் பீமசேனனை போல உடலும் வளராவிட்டாலும் சராசரியாக இருந்தாலும் பரவாயில்லை, உடலும் அறிவும் சேர்ந்தே வளர வேண்டும் என்றுதான் அன்பும் அறிவும் கொண்ட எந்த தாயும் விரும்புவாள். உலகத்தின் தாயும் அப்படித்தான் நினைத்து செயல்படுகிறார் போல இருக்கிறது. உருவத்தையும் ஜீவியத்தையும் தொடர்ந்து வளர்த்தெடுக்க அவர் இடைவிடாது முயல்கிறார். மனித உடலின் உருவத்தின் கூறுகளை மரபணுக்கள் மூலம் ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு அனுப்பி மனிதன் பெற்ற புற அனுபவங்களின் சாரத்தை தொடர்ந்து இருக்க செய்கிறார். உருவத்தை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அகத்தின் ஜீவியத்தின் கூறுகளை சைத்திய புருஷன் மூலம் ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு அனுப்பி மனிதன் பெற்ற அக அனுபவங்களின் சாரத்தை தொடர்ந்து இருக்க செய்கிறார். ஜீவியத்தை தொடர்ந்து மேம்படுத்துகிறார். உடலின் மரபணுக்களின் ரகசியத்தையே இன்னமும் விஞ்ஞானிகளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சைத்திய புருஷனின் ரகசியத்தை மெய்ஞானிகள் அறிந்து கூறினால் அதை கேட்பதற்கு விஞ்ஞான உலகில் ஆள் இல்லை. இதுதான் இன்றைய நிலை. ஆன்மீக பரிணாமம் பற்றி பேசும்போது அதற்கு எதிரான குரல்களும் எழலாம். மனித மனம் பரிணாமம், இறைவன், விண்ணுலகம், மறுபிறப்பு போன்ற கருத்துக்களை எப்போதுமே அவநம்பிக்கையோடு தான் எதிர்கொண்டு வருகிறது. அது மனித சுபாவம். அன்னை பக்தர் என்கிறோம். பிரச்சனை தீர்ந்தால் அல்லது வாய்ப்பு வந்தால் என் பிரார்த்தனையை ஏற்று அன்னை அருள் செய்து விட்டார் என்று அன்னையை பாராட்டுவதாக நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்த நமக்கு நாமே மகுடம் சூட்டிக் கொள்கிறோம். இதுவே பிரார்த்தனை பலன் தராமல் காலம் கடந்து கொண்டே இருந்தால், பிரச்சனை பெருகினால், வாய்ப்பு தவறினால் அன்னை ஏன் சோதிக்கிறார் என்று மனம் வருந்துகிறோம். வாய் மட்டுமே வெறுமனே எல்லாம் என் குறை என்று அடுத்தவர்கள் முன் அடக்கமாக சொல்கிறது. நம்மில் எத்தனை பேர் உண்மையாக எனக்கு இருக்கும் அத்தனை கோடல்களுக்கும் என் குறைகள் மட்டுமே காரணம், எனக்கு கிடைத்த நன்மைகளுக்கு என் குறைகளை புறக்கணித்து கொடுத்த அன்னையின் அருள்தான் காரணம் என்று நினைக்கிறோம். ஒரு காரியம் தவறாகி போனால் அவன் தும்மினான், அதனால் துன்பம் உண்டாயிற்று, இவன் கொட்டாகி விட்டான், அதனால் எனக்கு கோடி ரூபாய் கடன் வந்துவிட்டது என்று நினைக்கிறோம். நம் சிறுமைகளுக்கு எவரை பலியாடு ஆக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம் என்றால் சபை முன் வந்து நின்று விளக்கமாக பேசுவோம். கெட்ட செய்தி என்றால் ஆன்மீக ரகசியம் அடுத்தவர் காதில் விழக்கூடாது என்று யோகிகள் போல பேசுகிறோம். பேசுபவரின் வாழ்வை பார்த்தால் அவர் அகநிலை என்னவென்று அனைவருக்கும் தெரியாதா என்ன? சுருக்கமாக சொன்னால், வாழ்வை அன்னையை ஏமாற்ற முடியாது என்பதை உணராமல் செயல்படுகிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். யோக நினைவு கொண்ட ஸ்ரீ அரவிந்தோ, அன்னை போன்றவர்கள் அவ்வாறு பேசலாம். அதில் முழு உண்மை நிறைந்திருக்கும். எதுவும் அறியாத எளியவர்கள் அவ்வாறு பேசுவது சரியல்ல. பெரியவர்கள் கூறுவதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதே அதன் பொருள். அன்றாட நிகழ்ச்சிகளிலேயே இவ்வாறு பேசி செயல்படும் மனிதன் ஆன்மீக பரிணாமம், சத்திய ஜீவியம் என்று கேள்விப்பட்டால் அறிவுபூர்வமாக செயல்பட்டு விடுவானா? இறைவனின் பகுதியான ஸ்ரீ அரபிந்தோவே சொன்னாலும் சந்தேகம் எழுப்பாமல் இருப்பானா? புதுமை பித்தன் என்ற எழுத்துலக மேதை நவீன தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்தியவர். நேற்றைய, இன்றைய, நாளைய தமிழ் எழுத்தாளர்கள் அனைவரும் அவருக்கு கடன்பட்டவர்களே. அவர் எழுதிய பல சிறந்த சிறுகதைகளில் ஒன்று கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கந்தசாமி என்ற எளிய மனிதருக்கு உதவி செய்ய பரமசிவன் பூமிக்கு வருகிறார். வாழ்வை நடத்த மனிதன் செய்யும் தகுதி தத்தங்களை கண்டு திகைக்கிறார். பல சுவையான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இறுதியில் உலகில் உயிர் வாழ பணம் தேவை, பணம் வேண்டுமானால் உழைக்க வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறார். கடவுள் கடன் வாங்கி வாழ்வை நடத்த விரும்பவில்லை. அவருக்கு தெரிந்த ஒரே தொழில் நடனமாடுவது, பிரபஞ்ச நடனமாடுவது. எனவே தன் மனைவி மகாசக்தியோடு ஒரு பணக்காரரிடம் வாய்ப்பு கேட்டு செல்கிறார். அவர் ஒரு தியேட்டர் வைத்திருக்கிறார், அதனால் அவரிடம் வாய்ப்பு கேட்டு செல்கிறார். தன் பிரபஞ்ச நடனத்தை ஆடி காட்டுகிறார். இது நன்றாக இல்லை, பாம்பை வைத்துக் கொண்டு ஆடுவது காட்டுமிராணித்தனமாக இருக்கிறது என்று கூறி பெரிய மனிதர் பரமசிவனை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். மனித சுபாவத்தை புரிந்து கொள்வது கடினம் என்பதை உணர்ந்து கொண்ட கடவுள் எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் மீண்டும் கைலாயத்திற்கே போய்விடுகிறார். மனிதன் அப்படிப்பட்டவன். கடவுளே நேரில் வந்தாலும் சந்தேகப்படுவான், அவருக்கு எதிராக பேசுவான், செயல்படுவான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு பரிணாமத்தை பற்றி எழும் சந்தேகங்கள் பற்பல. அவற்றையெல்லாம் ஸ்ரீ அரவிந்தோ எடுத்து கூறி அவற்றுக்கான விளக்கத்தையும் தருகிறார். ஜீவியத்தில் பல நிலைகள் உள்ளன. மிருகம், மனித மனம், மேல் மனம், சத்திய ஜீவியம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு நிலையில் இருப்பவர்கள் இன்னொரு நிலைக்கு உயரத்தான் வேண்டும் என்ற எண்ணம் அவசியம் இருக்கிறது. ஜீவியத்தில் பல நிலைகள் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டாலும் மனிதன் உயர்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? உயர உயர பிரச்சனைகள் அதிகமாக உருவாகின்றன. கவிஞர் கண்ணதாசன் பாடல் ஒன்றில், குரங்காய் இருந்த மனிதனின் மனதில் குழப்பம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா என்கிறார். குரங்கு போல புசித்து கிளைக்கு கிளை தாவி நேரம் வந்ததும் மாண்டு விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனம், உணர்வு என்ற ஒன்று வந்ததால் தான் ஆசை, பாசம், காதல், குடும்பம், வேலை, பதவி, பணம் என்ற தொல்லை தரும் விஷயங்கள் நம் வாழ்வில் வளர்ந்தன. குரங்காகவே இருந்திருந்தால் இப்பிரச்சனைகள் நமக்கு இல்லையே. குரங்கு சமுதாயத்திற்கே உரிய சில எளிய பிரச்சனைகள் மட்டும்தானே நமக்கு இருந்திருக்கும், அவற்றை மிக எளிதாக தீர்த்திருக்கலாமே என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். சரி, மனிதராக பிறந்து விட்டோம், மனித வாழ்வில் உள்ள சிக்கல்களுக்கு பழகிவிட்டோம், ஏதோ அப்படியே வாழ்ந்து இப்பிறவியை முடித்துக் கொள்ளலாமே, சத்திய ஜீவனாக மாறினால் அதனால் குரங்கிற்கு மனித மனம் தந்த பிரச்சனைகளைப் போல என்னென்ன பிரச்சனைகள் வருமோ என்று எண்ணுவது முதல் வகையான சந்தேகம். பல ஆன்மீக நூல்கள் எல்லாமே பிரம்மம் அல்லது பிரம்மத்திற்கு உரியவை என்கின்றன. லைக் டிவைன் மட்டுமே எல்லாமே பிரம்மம் என்கிறது. நான் கூட பிரம்மம் தான் என்ற எண்ணம் எனக்கு உற்சாகத்தை தருகிறது, ஆனால் கூடவே பல சந்தேகங்களையும் எழுப்புகிறது. எல்லாமே பிரம்மம் என்றால் ஒன்று ஏன் மற்றொன்றாக மாற வேண்டும்? அதனால் பிரம்மத்திற்கு என்ன லாபம்? அனைத்துமே பிரம்மம், பிரம்மமான ஒவ்வொன்றும் தன்னளவில் முழுமையாக இருக்கிறது, அது எதற்காக மாற வேண்டும்? இவ்வாறு எண்ணுவது அடுத்த வகையான சந்தேகம். நாம் அனைவரும் வீட்டில் தான் வசிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் ஒரு வகை, சொந்த வீடு, வாடகை வீடு, குடிசை வீடு, ஓடு வேந்த வீடு, மாடி வீடு, அப்பார்ட்மெண்ட் வீடு, தனி வீடு, பண்ணை வீடு என பல வகைகள் இருந்தாலும் எல்லாமே வீடுதான், வீட்டின் வெவ்வேறு உருவங்கள் தான். அப்படி இருக்கும்போது நாம் எதற்காக சிறிய வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு போகவும், வசதி குறைவான வீட்டிலிருந்து வசதி நிறைந்த வீட்டிற்கு போக நினைக்கிறோம்? எது நம்மை அடுத்து அடுத்து உயர தூண்டுகிறது? நாம் இருக்கும் பிளாட் வீடு வசதி குறைவானது என்று நினைக்கிறோம், அதே வீடு குடிசை வாசிக்கு ஏன் சொர்க்கம் போல தோன்றுகிறது? ஒற்றை படுக்கை அறை கொண்ட வீட்டிலிருந்து இரட்டை படுக்கை அறை உள்ள வீடு பெரியது. இரட்டை படுக்கை அறை உள்ள வீட்டில் வசிப்பவருக்கு மூன்று படுக்கை அறை கொண்ட வீடு வசதியான வீடு. எனவே எல்லாமே வீடு என்றாலும் வீட்டில் உள்ளவரின் மனநிலையை பொறுத்து உயர்ந்தவற்றை நாடும் ஆர்வம் எழுகிறது. எல்லாமே பிரம்மத்தின் வெவ்வேறு ரூபங்கள் என்றாலும் ஒரு ரூபத்தில் உள்ள ஜீவியம் உயரும் போது அடுத்த வகையை, அடுத்த உயர்ந்த ரூபத்தை நோக்கி செல்வதுதான் முறையானது. பெண் குழந்தை வளர்கிறது. குழந்தை சிறு குழந்தையாகவே எத்தனை காலம் இருக்க முடியும்? பதின்ம வயதில் பருவ பெண்ணாகிறது, அது இயற்கை நியதி. தொடர்ந்து கன்னிப்பெண் மனைவியாகவும் பின் தாயாகவும் மாறுகிறாள். ஒவ்வொரு நிலையிலும் உருவத்திலும் மாறுதல் உண்டாகிறது. குழந்தையாக இருந்த பெண் வேறு, மணப்பெண் வேறு, மனைவி வேறு, தாய் வேறு. நான் படிக்கும் காலத்தில் வண்டியை அதிவேகத்தில் ஓட்டுவேன். அடிக்கடி விழுவதும் எழுவதும் என் வீர வரலாற்றின் சுவையான பகுதிகள். எத்தனை பேர் அறிவுரை சொன்னாலும் வேகமாகத்தான் ஓட்டுவேன். இளம் வயது, உடலும் மனநிலையும் என்னை அவ்வாறு இருக்க வைத்தனர். ஆனால் இப்போது எவரும் சொல்லாமலே வண்டியை மிகவும் மெதுவாகத்தான் ஓட்டுகிறேன். காரணம், நான் குடும்ப பொறுப்புள்ள கணவனாகவும் தகப்பனாகவும் மாறியதுதான். நான் வண்டி ஓட்டினால் சைக்கிள் ஓட்டிபவர்களும் நடந்து செல்பவர்களும் கூட என்னை ஓவர்டேக் செய்து கடந்து செல்கிறார்கள் என்று என் பெண்கள் என்னை கேலி செய்கிறார்கள். பொறுப்புகள் எனக்கு தேவையில்லை என்றால் எனக்கு குடும்பமோ மனைவியோ குழந்தைகளோ அமையாது. சமூகத்தில் நான் உயர வேண்டுமானால் அதற்கேற்றபடி நான் மாறத்தான் வேண்டும். அவ்வாறு உயர்வை நாடும் போது வண்டி ஓட்டுவதில் தொடங்கி எல்லா செயல்களிலும் நான் புற மாறுதல்களையும் அக மாறுதல்களையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். குரங்கோடு ஒப்பிடும் போது மனிதன் எண்ணற்ற வசதிகளை அனுபவிக்கிறான். மனிதனாக மாற மாட்டேன் என்றால் குரங்கு அத்தனை வசதிகளையும் இழக்க நேரிடும். சத்திய ஜீவனாக மாற மாட்டேன் என்றால் மறுக்கும் மனிதன் சத்திய ஜீவனுக்கே உரிய சக்திகளையும் பலன்களையும் இன்பங்களையும் பெற முடியாது. உயர்ந்த பலன்களை நாடுபவர் தாழ்ந்த பழக்க வழக்கங்களையும் அகநிலையையும் மாற்றி உயர்ந்த பழக்க வழக்கங்களையும் பக்குவமான அகநிலையையும் பெற முயற்சி செய்யத்தான் வேண்டும். வேறு வழி எதுவுமே இல்லை. மனிதனே படைப்பின் சிகரமாகவும் பிற அனைத்தும் அவனுக்கு கீழ்பட்டவையாகவும் ஏன் இருக்க முடியாது? லைட்டிவனின் முந்தைய அத்தியாயங்களில் நாம் அறியாத உலகங்களும் அவற்றில் நம்மை விட அதிக சக்தி கொண்ட ஜீவன்களும் இருப்பதை பற்றி ஸ்ரீ அரபிந்தோ கூறினார். மேல்மன உலகில் இருக்கும் காளி, துர்க்கை, கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை பற்றியும் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த தெய்வங்கள் மனித நிலையை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்தே மனிதனை விட உயர்ந்த ஜீவன்கள் படைப்பில் உள்ளன, மனிதன் படைப்பில் சிகரம் அல்ல என்பது புரிகிறது. மனிதன் இருக்கும் நிலையை விட உயர்ந்த நிலைகள் இருப்பதால் மனிதன் அந்த உயர்ந்த நிலைகளை எட்டவும் அவற்றை கடந்து செல்லவும் முயற்சி செய்யலாம், செய்ய வேண்டும். அறிவியல் பரிணாமத்தை ஏற்கிறது, ஆனால் அது ஜட பரிணாமத்தை மட்டுமே ஏற்கிறது. மரபு தொடரும் என்றாலும் உருவத்தில் மாறுபாடுகள் இருக்கலாம் என்கிறது. ஒரு வகை இன்னொரு வகையாக பரிணாமம் பெறுகிறது என்பதை விஞ்ஞானத்தால் ஏற்க முடியவில்லை. உதாரணமாக ஜடம் வாழ்வாகவும் வாழ்வு மனமாகவும் மாறக்கூடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை விஞ்ஞானம் ஏற்கவில்லை. மிருகம் சிறப்பான மிருகமாக மட்டுமே மாற முடியும், அடிப்படையான கூறுகள் மாறாதவை என்று விஞ்ஞானம் நினைக்கிறது. அறிவியல் ஜட உருவம் பரிணாமம் பெற்று மாறுவதை பற்றி மட்டுமே பேசுகிறது, அகஜீவியம் பெறும் மாறுதல்களை ஏற்கவில்லை. ஆனால் அகம் மாறாமல் புறம் மட்டும் மாறுவதை ஏற்பது உண்மை நிலைக்கு புறம்பானது. பெண்ணுரிமையை பெரிதாக மதிக்கும் ஒரு பத்திரிகையாளர் பல வருடங்களுக்கு முன் அமெரிக்கா கட்டுப்படுத்தும் முன்பு ஆப்கானிஸ்தான் சென்றிருந்தார். அங்கே கணவன் நடக்கும்போது மனைவி பத்தடி தள்ளி தள்ளி பெண்ணை நடப்பதை பார்த்தபோது பத்திரிகையாளர் மனம் வருந்தியது. ஆப்கானிஸ்தானில் பெண்ணின் நிலை உயர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார். பின் பல வருடங்கள் கழித்து அமெரிக்கா குண்டு வீசி பழைய ஆட்சியை கலைத்து புரட்சிக்காரர்களை விரட்டிவிட்டு புதிய ஆட்சி அமைக்க உதவிய பின் அதே பத்திரிகையாளர் மீண்டும் ஆப்கானிஸ்தான் சென்றார். இப்போது மனைவி முன்னே நடக்கிறாள், கணவன் பத்தடி தள்ளி அவள் பின்னே நடந்து செல்கிறான். பத்திரிகையாளர் வியந்து மகிழ்ந்து போனார். ஆப்கானிஸ்தானில் ஆண்கள் அடியோடு மாறிவிட்டார்கள் என்றார். அப்போது அங்கிருந்த பெரியவர், அப்படியெல்லாம் யாரும் மாறிவிடவில்லை, புரட்சியாளர்கள் தெருவெல்லாம் லேண்ட்மைன் எனப்படும் நில வெடிகுண்டை புதைத்து வைத்திருக்கிறார்கள். மனைவி முன்னே சென்றால் குண்டை மிதித்தாலும் அவள் தான் அழிவாள், கணவன் தப்பித்துக் கொள்ளலாம், அதனால் தான் மனைவியை முன்னே நடக்குமாறு கணவன் சொல்கிறான் என்றார். எனவே புறத்தோட்ட மாறுதல்களை உண்மை நிலையை ஒருபோரும் காட்டுவதில்லை. விஞ்ஞானம் கூறும் புறத்தில் நிகழும் உருவ மாற்றமான பரிணாமம் முழுமையானதல்ல, அகத்திலும் அந்த மாற்றம் நிகழ்ந்தால்தான் பரிணாமத்தை முழுமையானதாக நம்மால் ஏற்க முடியும். உயிரியல் விஞ்ஞானிகள் ஜட உடல் பரிணாமத்தை பற்றி பல காலமாக பேசி வருகிறார்கள். ஒரு வகையான உயிரினம் மற்றொரு வகையான உயிரினமாக மாறி இருக்கலாம் என்பது பரவலாக சில விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, பல விஞ்ஞானிகளால் மறுக்கப்பட்டு வரும் கருத்து கூட. குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்று டார்வின் சொன்னதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர் ஒருபோதும் வெளிப்படையாக அப்படி சொல்லவில்லை. குரங்கு மனிதன் உட்பட அனைத்துக்கும் மூதாதையர் ஒருவராகவே இருக்கலாம் என்றுதான் கூறினார். குரங்கிலிருந்து மனிதன் பிறக்க வாய்ப்பு இருந்திருக்க கூடும் என்று கூறியவர் ஹக்ஸ்லே என்ற விஞ்ஞானி. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சில உயிரியல் விஞ்ஞானிகள் கூறினாலும் அதை நிரூபிக்க அவர்களிடம் வலுவான ஆதாரங்கள் இல்லை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தோ. குரங்கு மனிதனைப் போல உடலமைப்பு கொண்டது என்பதை மட்டுமே ஆதாரமாக கொள்ள முடியாது. முயலுக்கும் 4 கால், யானைக்கும் 4 கால், வேகமாக ஓட வேண்டும் என்ற நிர்பந்தத்தினால் யானை முயலாகியது என்று நம்மால் கூற முடியுமா? குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்பதை பல விஞ்ஞானிகள் ஏற்கவில்லை, இலக்கியவாதிகளும் ஏற்கவில்லை. ராமகிருஷ்ணன் என்ற நம் சமகால எழுத்தாளர் மனித குரங்கை பற்றி சுவையான சிறுகதை ஒன்று எழுதியிருக்கிறார். குரங்கை இயற்கை சக்தி மட்டும்தானா மனிதனாக மாற்ற முடியும், விஞ்ஞானிகளால் மாற்ற முடியாதா என்ற எண்ணத்தோடு ஒரு விஞ்ஞானி மனித குரங்கிற்கு விசேஷமான பயிற்சிகள் அளிக்கிறார். குரங்கிற்கு ஆங்கிலத்தில் பேசவும் நாகரீக நடை உடை பாவனைகள் மேற்கொள்ளவும் நன்றாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. குரங்கும் மனிதனை விட சிறப்பாக பேசி பல இடங்களுக்கு சென்று கம்ப்யூட்டர் விற்கிறது. அதை கண்டு ஊரே இயந்து நிற்கிறது. ஒரு நாள் கம்ப்யூட்டர் விட்டுவிட்டு மாடியிலிருந்து இறங்கும் போது ஜன்னல் வழியே ஒரு மரத்தை குரங்கு பார்க்கிறது. உடனே ஜன்னல் வழியே பாய்ந்து மரத்தின் மீது ஏறி கிளைக்கு கிளை தாவி சந்தோஷமாக ஓடி மறைந்து விடுகிறது. அந்த குரங்கை போலத்தான் நாமும் இருக்கிறோம். ஆன்மீக மாற்றம், சமர்ப்பணம், சரணாகதி என்று உள்ள முருக உருக பேசுவோம். ஆதாயம் உள்ள சந்தர்ப்பம் அமைந்தால் சட்டென்று பழைய பாணியில் நடந்து கொண்டு விடுகிறோம். ஜீவியம் மாறாத பரிணாமம் உண்மையான மாற்றம் அல்ல. அதனால் பெரிய பயன் எதுவும் இல்லை. சந்தர்ப்பம் கிடைத்தால் புறமாற்றமும் பயனிழந்து பழமையை நோக்கி நம் ஜீவன் ஜீவியம் நகர்ந்துவிடும். அடுத்த சந்தேகம், ஒவ்வொரு படைப்பும் தனக்குரிய பாணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனக்குரிய பாணியில் மீண்டும் மீண்டும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவை பரிணாமம் பெறப்போகின்றன என்று எந்த அடிப்படையில் அறுதியிட்டு சொல்ல முடியும்? எண்ணற்ற ஜீவராசிகள் உலகில் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு வகை. சித் சக்தி வெவ்வேறு வகையில் வெவ்வேறு வகையாக செயல்படுகிறது. மனித இனம் என்பது ஒரு வகை. தன் அமைப்பில் ஒருவருக்கொருவர் சிற்சில மாறுதல்கள் கொண்டிருந்தாலும் மனிதனால் தன் அடிப்படை அமைப்பிலிருந்து மாற முடியாது என்று கருத இடம் உண்டு என்ற சந்தேகம் எழலாம். பெர்ஃபெக்ஷன் என்ற செம்மையை தான் இருக்கும் அமைப்பிற்குள் அடைய முயற்சி செய்யலாமே தவிர அதை கடந்து செல்ல வழியுண்டா என்ற ஐயம் எழலாம். மலர்கள் மலர்கின்றன, பின்னர் உதிர்கின்றன. எந்த மலரும் தான் பறக்க வேண்டும் என்று ஆர்வப்படுவதில்லை. தன் எல்லைக்குள் அது இழை பிசகாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆடு புல் மேய்கிறது. புல்லை வேக வைத்து சாப்பிடலாமா அல்லது சாம்பார் வைத்து சாப்பிடலாமா என்று ஆடு சிந்திப்பதில்லை. தனக்கு எது இயற்கையாக கிடைக்கிறதோ அதை எந்த சிந்தனையும் இன்றி அனுபவிக்கிறது. புலி அதற்குரிய பெண் துணை கிடைத்தால் பருவ காலத்தில் தன் இனம் பெருகும் அளவிற்கு மட்டும் செயல்படுகிறது. எந்த புலியும் பெண் துணை விலகி சென்றால் தாடி வளர்த்துக் கொண்டு சோகப்பாட்டு பாடுவதில்லை, காதலியின் நினைவாக தாஜ்மஹால் கட்டுவதில்லை. மனித இனம் மட்டுமே இதை செய்கிறது. மனித இனம் மட்டுமே இயற்கையை மீற முயல்கிறது. பிரம்மம் எல்லையற்ற வல்லமை கொண்டது. தனக்குரிய சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும் தன்மை கொண்ட எண்ணற்ற ஜீவன்களை உண்டாக்கிய பிரம்மத்திற்கு தனக்குரிய சட்டங்களை மீறும் தன்மை கொண்ட மனித ஜீவனை படைக்கும் வல்லமையும் உரிமையும் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு வகை உயிரினமும் தனக்கே உரிய சட்டத்துடன் இயங்குகிறது. மனிதனுக்குரிய சட்டம் தன்னை கடந்து செல்வது. மனிதன் தன் எல்லைகளை கடக்க முயல வேண்டும் என்பது அவனுக்கு இறைவன் இட்டிருக்கும் ஆணை. ஒலிம்பிக் ஓட்ட பந்தய வீரர் 9.874 வினாடிகளில் ஓடி ரெக்கார்டு உருவாக்குகிறார், தங்கப்பதக்கம் வெல்கிறார். அதற்கடுத்த 4 வருடங்கள் கழித்து ஒலிம்பிக்கிற்கு வரும் அதே வீரர் அதே 9.874 வினாடிகள் ஓடினால் அவருக்கு அதில் ஒரு பெருமையும் இல்லை. அவர் அரைக்கால் வினாடியாவது குறைவாக ஓடினால்தான் அவருக்கு பெருமை மரியாதை. ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கலைஞரும் தனது முந்தைய சாதனையை விட அதிகமாக சாதிக்க மீறி செல்ல முயல்கிறார்கள். நாம் போன வருடம் மாதம் 30,000 சம்பளம் வாங்குகிறோம், அது அப்படியே மீண்டும் மீண்டும் எப்போதும் கிடைக்கட்டும் என்றான் நினைக்கிறோம். போன வருடத்தை விட இந்த வருடம் அதிக சம்பளம் கிடைக்க வேண்டும் என்றுதானே விரும்புகிறோம். அதுதானே நம் வளர்ச்சிக்கும் அனுபவத்திற்கும் தேவைகளுக்கும் பொருத்தமானது என்று வாதிடுகிறோம். தான் அடைந்ததை உடனே கடந்து செல்ல வேண்டும் என்பது மனிதனின் தன்மை. அவரை மாறாத தன்மை கொண்ட பிற ஜீவராசிகளோடு ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நேற்று செயல்பட்டதை விட அதிக திறமையுடன் புதிய பார்வையுடன் செயல்பட்டால் நமது முன்னேற்றத்திற்கு முடிவே இல்லை. இது மனிதன் மட்டுமே செய்யக்கூடியது, பிற ஜீவராசிகள் செய்யக்கூடியதல்ல. நேற்று 4 விஷயங்களை சமர்ப்பணம் செய்தோம் என்றால் இன்று 5 விஷயங்களை சமர்ப்பணம் செய்யலாம். அல்லது அதே 4 விஷயங்களை இன்னமும் ஆழமாக சமர்ப்பணம் செய்யலாம். இவ்வாறு தினமும் முன்னேறுவது பிரம்மத்தின் ஆணைப்படி நடப்பதாகும். சத்திய ஜீவன் என்பது முற்றிலும் வேறு வகையான ஜீவன். மிருகத்தின் தன்மை வேறு, மனிதனின் தன்மை வேறு, சத்திய ஜீவனின் தன்மை வேறு. மிருகம் தன் தேவைகளை மட்டுமே அறியும். பசி காமம் என்ற 2 மட்டுமே அதை இயக்கும் விசைகள். மனிதனுக்கும் மிருகத்தைப் போல பசி காமம் ஆகியன உண்டு என்றாலும் அவற்றை கடந்த எண்ணற்ற பல விஷயங்களும் அவன் வாழ்வில் உண்டு. நாஞ்சில் நாடன் நம் சமகால தமிழ் எழுத்தாளர், அவர் எழுதிய சிறுகதை யாம் உண்பேன் பழந்தமிழ் கவிதையில் வரும் சொற்றொடர் யாம் உண்பேன். அதன் பொருள் நாம் உண்போம் என்பது. எழுத்தாளர் மகாராஷ்டிராவில் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார். பல விவசாயிகள் வறுமை பஞ்சம் கடன் காரணமாக தாய் போன்ற தங்கள் நிலங்களை விட்டுவிட்டு நகரங்களில் கூலி வேலை செய்ய பயண சீட்டு இல்லாமல் ரயிலில் ஏறுகிறார்கள். எழுத்தாளரின் பெட்டியில் ஏறும் முதிய விவசாயி பல நாள் பசியால் அரை மயக்க நிலையில் இருப்பவர். எழுத்தாளர் சாப்பிடுவதற்காக தன் உணவுப் பொட்டலத்தை விரிக்கிறார். பசித்திருக்கும் விவசாயி நாம் உண்போமா என்று எழுத்தாளரிடம் கேட்கிறார். மனம் வருந்தும் எழுத்தாளர் தன் உணவுப் பொட்டலத்தை பசித்த விவசாயியிடம் நீட்டி அவரையும் உண்ண வைக்கிறார். நம் நாடு பல 1000 வருடங்களாக விவசாய நாடாக இருந்து வந்துள்ளது. பிறருக்கு உணவிட்டு மகிழ்பவன் விவசாயி, அவனுக்கு இன்று உணவில்லை. வாழ வழியின்றி தன் வாழ்வை முடித்துக் கொள்ளும் நிலைக்கு அவனை நாம் ஆளாக்கி இருக்கிறோம். சொந்த நிலத்தை உழுத விவசாயி எப்போதும் தன்மானம் மிக்கவனாக இருப்பான். அவனால் பிறர் உணவை பிடுங்க முடியாது, பிறரிடம் பிச்சை கேட்க முடியாது. அதனால்தான் விவசாயி உணவு தா என்றோ உதவி செய் என்றோ கேட்கவில்லை. தன் கௌரவத்தை இழக்க மனமின்றி, பிறர் உணவை எடுக்க மனமும் இன்றி நாம் உண்போம் என்று கூறினார். முதிர்ந்த பக்குவப்பட்ட மனநிலை இது. விவசாயி எழுத்தாளர் இருவருமே மனமுதிர்ச்சி மிக்க மனிதர்கள், உயர்வாக நடந்து கொண்டனர். ஒரு மிருகம் இங்கிருந்தால் என்ன செய்திருக்கும்? உணவை கண்டதும் எழுத்தாளர் மீது பாய்ந்து அடித்து வீழ்த்தி தான் மட்டும் உணவை உண்டுவிட்டு ஓடிப்போயிருக்கும். நல்ல மனிதர்களால் அவ்வாறு செய்ய முடியாது. மிருகம் போன்ற மனிதனால் தான் சுயநலத்தோடும் தன்னருகே உள்ள பிறர் பசித்திருக்க தான் மட்டும் உணவு உண்ணவும் முடியும். இதுவே சத்திய ஜீவன் என்றால் ஒரு விவசாயிக்கு மட்டும் உணவு தந்திருக்க மாட்டார், எல்லா விவசாயிகளுக்கும் உணவு தந்திருப்பார். மிருகத்தின் தன்மையும் மனிதனின் தன்மையும் சத்திய ஜீவியத்தின் தன்மையும் வெவ்வேறானவையாக உள்ளன. மிருக குணம் மனித குணமாக பக்குவப்பட முடியும் என்றால் மனிதன் முயன்றால் மனித குணத்தை சத்திய ஜீவனுக்கே உரிய குணமாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறர் கோணத்தில் விஷயத்தை பார்ப்பது, பிறர் வெற்றி தோல்விகளை தன் வெற்றி தோல்விகளாக ஏற்பது, பிறருக்கு தன்னை முழுமையாக தருவது ஆகிய முயற்சிகள் மனிதனை உயர்த்தி சத்திய ஜீவியத்திற்கு ஏற்ற வகையில் மனித ஜீவியத்தை மாற்றும். ஆன்மீக பரிணாமத்திற்கான எதிர்குறல்கள் தர்க்க ரீதியாக சரியானவை போல தோன்றினாலும் அவற்றை முடிவான கருத்துகள் என ஏற்க முடியாது. மெட்டீரியலிஸ்ட் எனப்படும் பொருள் முதல்வாதி அனைத்துமே தன்னுணர்வற்ற சக்தியால் ஆனது என்கிறார். ஆனால் அந்த சக்தியில் உள்ள ஏதோ ஒன்று உந்திக்கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. சில தத்துவ குரல்கள் பிரபஞ்ச முழுமைக்கு எந்த அர்த்தமும் காரணமும் நேரமும் இல்லை என்கின்றன. எனவே எதுவும் பெர்ஃபெக்ஷன் என்ற சமையை அடைய முயல்வதில்லை என்று வாதிடுகின்றன. ஆனால் எல்லா நிலைகளிலும் பெர்ஃபெக்ஷன் எனப்படும் செம்மையை நோக்கி நகர்வதும், வித்துக்களாக உள்ள அனைத்தையும் விருட்சங்களாக மாற்றுவதும் நம் நோக்கம், நம்முள் உள்ள இறைவனின் நோக்கம் என்று நாம் ஏன் நினைக்கக்கூடாது? ஆன்மீக பரிணாமமும் ஜட உருவ பரிணாமமும் வெவ்வேறானவை. அடுத்தடுத்து படைப்பு உருவாகிறது என்ற கருத்து முக்கியத்துவம் வாய்ந்தது. உபனிஷதங்களிலும் புராணங்களிலும் மனிதன் இறுதியாக தோன்றினார் என்ற கருத்து உள்ளது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். விஷ்ணு புராணம் விஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி கூறுகிறது. முதலில் நீரில் மட்டுமே இருக்கும் மச்சமாகிய மீன் பிறந்தது. பின் நீரிலும் நிலத்திலும் இருக்க வல்ல கூர்மமாகிய ஆமை தோன்றியது. பின் நிலத்தில் மட்டுமே இருக்கும் மிருகமாகிய வராகம் தோன்றியது. பின் மிருகமும் மனிதனும் கலந்த நரசிம்மம் உண்டாயிற்று. பின் உடல் குறைகள் உள்ள மனிதனான பாமணன் தோன்றினான். பின் கடுமையான மனித குண நிலையை கொண்ட பரசுராமர் பிறந்தார். பின் உயர்ந்த மனநிலையை கொண்ட ராமர் உருவானார் என்று படிப்படியாக புற உருவ மாறுதல்களையும் அகஜீவிய மாறுதல்களையும் புராணம் விளக்குகிறது. மனிதன் எப்படி உருவானான்? ஒன்று, திடீரென தோன்றி இருக்க வேண்டும். அல்லது மிருகத்திலிருந்து மெல்ல மெல்ல பரிணாமம் மூலம் உருவாகி இருக்க வேண்டும். அவ்வாறு தோன்றிய புதிய உருவம் மனம், மனித ஜீவியம் போன்றவற்றை வைத்திருக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டியது அவசியம். பல புலன்களுடன் திடீரென மனிதன் தோன்றினான் என்று வைத்துக் கொண்டாலும் அதை விளக்குவதற்கான சரியான காரணங்கள் இன்றுவரை நமக்கு கிடைக்கவில்லை என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். சில மத நூல்கள் கடவுள் மனிதன் உண்டாகட்டும் என்றார், உடனே மனிதன் பிறந்தான் என்று கூறுகின்றனர். அதை மற்ற பல மத நூல்கள் ஏற்கவில்லை, விஞ்ஞானமும் ஏற்கவில்லை. எவர் கூறுவது உண்மை என்று விவாதிப்பதை விட கூறப்படும் கருத்தை நிரூபிக்கும் ஆதாரங்கள் இல்லை என்பதே யதார்த்த நிலை. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மற்றவர்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்களும் மறுக்கக்கூடிய கருத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். நம்மோடு ஒருவர் சாதாரணமாக வாழ்கிறார், நம்மை போலவே இருக்கிறார். ஒரு நாள் இரவு தூங்கிய பின் விழித்து பார்த்தால் அவர் பெரும் பணக்காரராக அரண்மனையில் ஆடம்பரமாக இருக்கிறார். அப்படி நிகழ்ந்து விட்டால் அது அவரை பற்றிய சந்தேகங்களை நம்முள் எழுப்புவது இயற்கையே. அது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை, நடந்தால் அதன் பின்னணியை நாம் அறிவதில்லை. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு செல்வந்தர் தன் பணியாளுக்கு 500-600 கோடி சொத்தை உயில் மூலம் தந்தார் என்ற செய்தித்தாட்களில் வந்தது. அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த பணியாளர் எத்தனை காலம் எத்தனை விசுவாசமாக செல்வந்தருக்கு சேவை செய்தார் என்பது நமக்கு தெரியாது. பூசலாருக்கு இறைவன் ஒரு நொடியில் கோவில் எழுப்பி தந்தான் என்கிறது புராணம். ஆனால் இறைவன் உருவாக்கிய கோவில் பூசலாரின் மனதில் கல்கல்லாக மெல்ல மெல்ல பலகாலத்தில் உருவான ஒன்று என்று அதே புராணம் சொல்கிறது. நெடுங்காலத்திற்கு முன்பு பூசலார் என்ற ஏழை பக்தர் வாழ்ந்து வந்தார். மிகவும் உயர்ந்த பக்தர், இறைவனுக்காக கோவில் எழுப்ப எண்ணினார். அவரிடம் பணமோ பதவியோ இல்லை. ஊரில் உள்ள அனைவரிடமும் உதவி கேட்டார். எல்லோரும் கேலி செய்தனர். மனிதனை நம்ப வேண்டாம், இறைவனை நம்பலாம் என்று முடிவெடுத்தார். கோவில் கட்டும் கலையை, சிற்பக்கலையை கவனமாக பலகாலம் கற்றுக்கொண்டார். தன் மனதில் மெல்ல ஒவ்வொரு கல்லாக அடுக்கி கோவிலை கட்டத் தொடங்கினார். பல வருடங்கள் முயன்று இதய கோவிலை கட்டி முடித்து ஒரு நல்ல நாளில் கும்பாபிஷேகம் செய்து அதை திறக்கவும் முடிவு செய்தார். பூசலார் வாழ்ந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு ஒரு நாள் கோவில் கட்டும் ஆர்வம் எழுந்தது. உடனே தன் பொக்கிஷத்திலிருந்து லட்சக்கணக்கான பொன்னை செலவழித்தான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிற்பிகளை கொண்டு சில வாரங்களில் கோவிலை கட்டி முடித்தான். பூசலார் குறித்த அதே நாளில் தானும் அக்கோவிலை திறக்க நாள் குறித்தான். குறித்த நாளுக்கு சில நாட்களுக்கு முன்பு மன்னன் கனவில் இறைவன் எழுந்தருளினார். உன் நாட்டில் வேறொரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. அது முக்கியமான கோவில், சிறந்த கோவில். அதற்கு நான் போக வேண்டும். எனவே உன் கோவிலுக்கு வேறொரு நாளை குறித்துக் கொள் என்று கூறி மறைந்து விட்டார். திடுக்கிட்டு போன மன்னன் உடனே தன் ஒற்றர்களை அழைத்தான். தன் நாட்டில் வேறு எவர் எங்கு கோவில் கட்டியுள்ளனர் என்று விசாரித்தான். எவரும் எந்த கோவிலும் கட்டவில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு பூசலார் என்ற எளியவர் கோவில் கட்டுவதை பற்றி பலரிடமும் பேசினார் என்றனர் ஒற்றர்கள். உடனே தன் பரிவாரங்களுடன் அவரை தேடிச் சென்றான் மன்னன். தன் தனியாக மரத்தடியில் அமர்ந்திருந்த அவரை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். பூசலார் பணிவுடன் இறைவனை துதித்தால் அகத்தில் நான் கட்டியிருக்கும் கோவிலை காண முடியும் என்றார். மன்னன் என்ற ஆணவத்தை விட்டு பணிவு கொண்டதும் மன்னனுக்கு பூசலார் கட்டிய அற்புதமான கோவில் அகக்கண்களுக்கு தெரிந்தது. அதன் செம்மை, சிறப்பு, பெர்ஃபெக்ஷன் அவனுக்கு சிலிர்ப்பை தந்தது. உடனே தன் செல்வம், அதிகாரம் அனைத்தையும் செலவழித்து அடுத்து வந்த சில மாதங்களில் பூசலார் மனம் நிறையுமாறு மாபெரும் கோவிலை புறத்தில் எழுப்பினார். இதில் ஒரு கருத்து, அகத்தில் உருவாவதுதான் புறத்தில் உருவாகிறது. நமக்கு பிரச்சனைகள் திடீரென உண்டாகிவிட்டன என்று நினைக்கிறோம். ஆராய்ந்து பார்த்தால் பிரச்சனைகள் மெல்ல மெல்லத்தான் உருவாகியிருக்கும். நாம் அவற்றை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தி இருப்போம். கடன் வாங்கும் போது பலர் அதை திருப்பி தர வேண்டும் என்ற நினைப்போடு வாங்குவதில்லை. தொடர்ந்து வருமானமின்றி செலவு, கடன் வாங்கி செலவு, வட்டி கட்ட கடன், கடன் கட்ட கடன் என்று மெல்ல மெல்ல கடனை வளர்க்கிறார்கள். வீடும் சொத்தும் ஏலத்திற்கு வரும்போது திடீரென கடன் உண்டாகிவிட்டது என்று சொல்வது சரியல்ல. அதிர்ச்சி உண்டாகும் போது நாம் விழித்துக் கொள்கிறோம். அப்போதுதான் நாம் எதன் முன் இருக்கிறோம், இதுவரை என்ன செய்து வந்தோம் என்று உணரத் தொடங்குகிறோம். நம் கண் முன்னே எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் நடந்து கொண்டிருப்பவற்றை நாம் விழிப்புடன் கவனிக்க வேண்டும். பரிணாமமும் நம் முன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விழிப்புடன் இருப்பவர்கள் அதை அறிந்து கொள்ளலாம். பல நூறு வருடங்களுக்கு முன் பயணம் என்றால் குதிரை வண்டி, மாட்டு வண்டியில் போவதுதான். அந்த வண்டி மெல்ல மெல்ல காராக உள்ளும் புறமும் இன்று மாறியுள்ளது. திடீரென கார் உருவாகவில்லை. கார் எப்படி உருவானது, கார் உருவாகிவிட்டது என்பதை கவனிக்க தவறியவர்கள் மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். சத்திய ஜீவன் உருவாகி கொண்டிருக்கிறது, நாமும் உருவாக அப்படி உருமாறிக் கொள்ளலாம் என்று அறிய முடியாதவர்கள் பழைய பாணியில் பழையபடியே மனிதர்களாக இருக்கத்தான் நேரிடும். மனித மனத்தின் தோற்றம் ஒரு இச்சா சக்தியால் நிகழ்ந்தது. விருப்புறுதி செயல்படுகிறது என்பதையும் அது வளர்வதையும் விரிவடைவதையும் விரும்புகிறது என்பதையும் மனித மனம் காட்டுகிறது. முன்பு ஜீவியம் இருப்பதற்கான ஜட உருவத்தை பெறுவதற்காக உருவ மாறுதல்களை அடைவதே இயற்கைக்கு முக்கியமானதாக இருந்தது. இப்போது உருவ மாறுதலை விட ஜீவியம் வளர்வதே முக்கியமாக இருக்கிறது. உருவ மாறுதல்கள் இரண்டாம் பட்சமே. மனிதன் விரும்பினால் பரிணாமத்திற்கு அவனால் உதவ முடியும். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசு நிறுவனத்தின் கம்ப்யூட்டர் பிரிவில் வேலை பார்க்கும் உறவினரை சந்திப்பதற்காக அவரது அலுவலகம் சென்றிருந்தேன். ஒரு பெரிய அலமாரியை காட்டி, இதுதான் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் என்றார். இன்று ஹார்ட் டிஸ்க் ஒரு சிறிய தீப்பெட்டி அளவில் உள்ளது. அவர் அன்று பெரிய பெட்டியை காட்டி, இதுதான் பஞ்ச் கார்டு மெஷின் என்றார். அது அன்றைய இன்புட் கீபோர்ட். இன்று அது மிக சிறியதாக, கைக்கு அடக்கமானதாக ஆகிவிட்டது. கம்ப்யூட்டர் என்பதே அன்று ஒரு மிகப்பெரிய அறையால் ஆனதாக இருந்தது. அது மெல்ல மெல்ல மெயின் ஃப்ரேம், டெஸ்க்டாப், நோட்புக், லேப்டாப், டேப்லெட் என்று பல வடிவங்களை பெற்றுவிட்டது. இந்த விதவிதமான டேப்லெட்ஸ், லேப்டாப்கள் வந்தாலும் உருவ அமைப்பில் பெரிய மாறுதல்கள் எதுவும் நிகழவில்லை. அதன் உள்ளே இருக்கும் ப்ராசஸர், மெமரி போன்றவையும் சாப்ட்வேரும் தான் மிக அதிக சக்தி வாய்ந்ததாக தினமும் மாறிக்கொண்டே வருகின்றன. டைனோசர் போன்ற பெரிய மிருகங்கள் மெல்ல மெல்ல சிறியதாகி பின்னர் உருவ மாற்றங்கள் பெற்று மனிதனாக மாற இருக்கக்கூடும் என சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அக்கருத்து உண்மையா என்று எவருக்கும் தெரியாது. இதவையெல்லாம் அனுமானங்கள் தான். உண்மை என்று கொண்டாலும் இன்று மனித உருவம் மாறுவதை பற்றி யாரும் பேசுவதில்லை. அவனது ஜீவியம், கல்வி, ஞானம், அறிவு போன்றவைதான் இன்றைய உலகில் முக்கியமானவையாக இருக்கின்றன. உயிரியல் விஞ்ஞானிகள் கூறுவது போல, உயிர் வாழ தேவையானவை மட்டும்தானா ஜீவராசிகளின் வாழ்வையும் அதன் போக்கையும் நிர்ணயிக்கின்றன? அக உந்துதல், அகத்தேவை என்ற எதுவும் இல்லை என்று நினைத்தால் அது மனிதனை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஆ முத்துலிங்கம் கனடாவில் வசிக்கும் இலங்கை தமிழ் எழுத்தாளர். அவர் ஒட்டகம் என்ற சிறுகதையை எழுதியிருக்கிறார். வறட்சிக்கு பேர் போன சோமாலியா நாட்டில் வாடும் அழகிய இளம்பெண் மைமூன், தினமும் 16 மைல் நடந்து குடங்களில் நீர் கொண்டு வருவது குடும்பத்தில் அவளது வேலை. அப்படி போக வர இருக்கும் போது அலிசாலா என்ற இளம் வாலிபனை சந்திக்கிறார். இருவருக்கும் இடையே நெருக்கமும் காதலும் உண்டாகின்றன. இருவர் வீட்டிலும் அதற்கு எதிர்ப்பில்லை, ஆதரவுதான் இருக்கிறது. எனவே மைமூனுக்கும் அலிசாலாவிற்கும் திருமணம் நடக்க எந்த தடையும் இல்லை. அலிசாலா பெண் கேட்டு வருவதற்காக அனைவரும் காத்திருக்கின்றனர். அப்போது நெடுந்தொலைவில் உள்ள ஊரைச் சேர்ந்த வயதானவர் முதியவர் மைமூனின் ஊருக்கு வருகிறார். மைமூனை 3ஆம் தாரமாக தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்கிறார். மைமூனின் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கடுமையான கோபம் வருகிறது. ஆனால் எதிர்பாரா விதமாக மைமூன் முதியவருக்கு 3ஆம் தாரமாக சம்மதிக்கிறார். அனைவரும், அது கூடாது, நீ மனமாற காதலித்த அலிசாலாவைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். மைமூனோ பிடிவாதமாக முதியவரை திருமணம் செய்து கொள்கிறார். புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது தனிமையில் தன் தாயை கட்டி அணைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுகிறாள் மைமூன். முட்டாள் பெண்ணே, இப்போது அழுது என்ன பயன்? எவரது வற்புறுத்தலும் இல்லாமல் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாய்? உண்மையை சொல் என்று தாய் கேட்கிறார். அம்மா, அந்த முதியவர் வீட்டில் கிணறு இருக்கிறது. அவரை கல்யாணம் செய்து கொண்டால் நான் தினமும் 16 மைல் நடந்து நீர் சுமக்க வேண்டியதில்லை. அதனால் தான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்கிறாள் மைமூன். கதையை வாசித்த போது மனிதர்கள் அடிப்படை தேவைகளுக்காக படும் சிரமங்களை எண்ணி மனம் வேதனைப்படுகிறது. ஆனால் மைமூன் எடுத்தது போல நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுத்தால் மனித குலம் வளர முடியுமா? மனிதனுக்குள் ஒரு ஜீவியம் உள்ளது. அது அவனை உயர வேண்டும் என தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதன் போக்கை ஒட்டித்தான் மனிதன் ஒடுங்கிக்க வேண்டும். அத்தூண்டல் சைத்திய புருஷன் வெளிவருவதற்கான முயற்சி. சைத்திய புருஷன் வெளிவர வேண்டுமானால் மனிதன் இறைவாழ்வை மேற்கொள்ள வேண்டும். விண்ணுலகை அடைவதே ஆன்மீக ஆர்வமாக முன்பிருந்தது. ஆனால் மண்ணுலகில் இருக்கும் போதே ஆன்மீக சக்திகளை பெறும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டுதான் இருந்தன. திருவுருமாற்றம் விண்ணுலகில் தான் முடியும், மண்ணுலகில் முடியாது என்பது சரியான வாதம் அல்ல. அறியாமையே உலகின் முழு பொருள், அதுவே உலகின் ஒரே சட்டம் என்றால், அது உண்மையாக இருந்தால் மட்டுமே திருவுருமாற்றம் இங்கே சாத்தியமில்லாது போகும். புருஷன் வெளிவந்தால் நம்முள் மறைந்திருக்கும் ஞானத்தை நம்மால் அறிய முடியும். அதை அறியும் போது திருவுருமாற்றம் மண்ணுலகில் சாத்தியமே என்பதும் புரியும். மிருகங்கள் பரிணாமம் பெறுவது போல தெரியவில்லை, மனிதனும் பரிணாமம் பெறுவது போல தெரியவில்லை. அதற்கு காரணம் இப்போது உருவ மாற்றத்தை விட ஜீவிய மாறுதலே முக்கியமாக இருப்பதுதான். மனித முன்னேற்றம் மிகவும் உண்மையானது, கண்கூடாக தெரிகிறது. அவன் செயல்படும் எல்லா துறைகளிலும் அந்த முன்னேற்றம் தெரிகிறது. ஜீவிய பரிணாமம் ஆன்மீக பரிணாமத்தில் மறைந்திருக்கும் மனித குல ரகசியம் என்றால், மனிதன் சத்திய ஜீவனாக மாறுவது அவசியம் நடந்தே தீரும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தோ. நான் பேசியவற்றை பற்றி கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள், பதில் எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிஸ்டர் கேரி ஜேக்கப் சாருக்கும் சந்திரசேகர் சாருக்கும் அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.